அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. அம்மா பஅத், ஃபக்கத் கால் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا مصطفى حبيب صلى الله عليه وآله وسلم: أكمل المؤمنين إيمانا أحسنهم خلقا وخياركم خياركم لنسائهم، أو كما قال صلى الله عليه وآله وسلم. جنتي كوريا مدف كوريا سنجيان أنبانا شهودر غلي தாய்மார்களே, சகோதரிகளே, வஹி நெட்வொர்க் ஊடாக எஃபி லைவ் பேஜ் மூலமாக பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் பார்வையாளர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அடிக்கடி நம்மவர்களுக்கு இப்படியான நல்ல காரியங்களை கேட்கக்கூடிய வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கியிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் வீட்டில் முடக்கப்பட்டிருந்தாலும், நாங்கள் வீடுகளில் இருந்தாலும், ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறான். அல்லாஹ் எங்கள் மீது கருணை காட்டுகிறான். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு வலையதளங்கள் அநேகமானவர்கள் பாவத்துக்கு பாவிக்கின்ற சந்தர்ப்பத்தில் சிலர்கள் இந்த வலையதளங்களை நல்ல காரியங்களுக்கு, நல்ல கர்மங்களுக்கு பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல மக்களுக்கு அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தையும் அவனுடைய மன்னிப்பையும் கொடுத்தருள் புரிவானாக. கண்ணியமான நேயர்களே, அன்பான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகில் ஏராளமான பல்லாயிரக்கணக்கான படைப்பினங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹுடைய படைப்பினங்களை யாராலும் மற்றிட முடியாது. கோடிக்கணக்கான படைப்பினங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஆனால் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட படைப்பினங்களில் அநேகமான படைப்பிடங்களை அல்லாஹ் ஜோடிகளாக படைத்திருக்கிறான். அல்லாஹ் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான படைப்பினங்களை படைத்து, அந்த படைப்பினங்களில் அநேகமான படைப்பினங்களை அல்லாஹ் ஜோடிகளாக படைத்திருக்கிறான். நாங்கள் மிருக இனத்தை எடுத்தால், அல்லது பறவை இனத்தை எடுத்தால், பொதுவாக உயிரினங்களை எடுத்தால், அது விலங்குகளாக இருக்கலாம், பூச்சிகளாக இருக்கலாம், மீன்களாக இருக்கலாம், பறவை இனமாக இருக்கலாம், இப்படி எல்லா வகையான இனங்களையும் அல்லாஹ் ஜோடிகளாக படைத்திருக்கிறான். அதே போன்று தாவரங்களை எடுத்தால் கூட, அது மரமாக இருக்கலாம், செடியாக, கொடியாக, பூக்களாக இருக்கலாம், புற்களாக இருக்கலாம், இந்த தாவரங்களை கூட அல்லாஹ் ஜோடிகளாக படைத்திருக்கிறான். அதே போன்று நாம் உண்ணக்கூடிய, சாப்பிடக்கூடிய கனிகளை எடுத்தால் கூட, இந்த கனிகளையும் அல்லாஹ் ஜோடிகளாக படைத்திருக்கிறான்.
acmyc.com.
கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆன்ல ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்லும் போது, வமின் குல்லி சமராத்தின் ஜஅல ஃபீஹா ஸௌஜைன் இஸ்னைன், வமின் குல்லி சமராத் ஜஅல ஃபீஹா ஸௌஜைன் இஸ்னைன், நாம் உண்ணக்கூடிய இந்த கனிகளை, பழங்களை அல்லாஹ் இரண்டாக, ஜோடிகளாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதே போல கண்ணியமான சகோதரர்கள், இன்றைக்கு விஞ்ஞான உலகம் என்று சொல்கிறோம், இன்றைக்கு தொழில்நுட்பம் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாம் வாழ்கிறோம் என்று சொல்கிறோம். இந்த விஞ்ஞான உலகம் உருவாகுவதற்கு முன்னாலேயே, இந்த விஞ்ஞானிகள் உருவாகுவதற்கு முன்னாலேயே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் குர்ஆன்ல தாவரத்தை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான், தாவரங்களை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான். இன்றைக்கு இந்த விஞ்ஞான உலகம் சொல்லுது கிட்டத்தட்ட 350,000 மேற்பட்ட தாவரங்களை இவர்கள் இனம் கண்டிருக்கிறார்கள். அதிலும் கிட்டத்தட்ட 280,000 மேற்பட்ட தாவரங்களை தற்பொழுது நிரூபித்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, ஆனால் இந்த தாவரங்களை பற்றி அல்லாஹ் 1400 வருடங்களுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியை இறக்கி வைக்கிறான். فَأَخْرَجْنَا بِهِ أَزْوَاجًا مِنْ نَبَاتٍ شَطَّى فَأَخْرَجْنَا بِهِ أَزْوَاجًا مِنْ نَبَاتٍ شَطَّى நாங்கள் பல வகையான தாவரங்களை ஜோடிகளாக நாங்கள் வெளியாக்கியிருக்கிறோம். பல வகையான தாவரங்களை அல்லாஹ் வெளிப்படுத்தியிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, சூரா யாசீன், நான் அடிக்கடி சொல்றது, இந்த சூரா யாசீன் என்பது மரணித்தவர்களுக்கு ஓதக்கூடிய சூரா அல்ல. சூரா யாசீன் என்பது வெறுமனே கபருக்கு முன்னால் போய் ஓதக்கூடிய சூரா அல்ல. இந்த சூரால் அல்லா விஞ்ஞானத்தை பேசுறான், சயின்ஸ் பேசுறான். இந்த சூரால் அல்லா மருமை பற்றி பேசுகிறான். இந்த சூரால் அல்லா ஒரு தாயை பற்றி பேசுகிறான். இந்த சூரால் அல்லா ஒரு மனிதனுடைய ஆன்மீகத்தை பற்றி, ஆத்மீகத்தை பற்றி பேசுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த சூராவில் அல்லாஹ் அவனை பற்றி சொல்லும் போது சொல்கிறான், சுபஹானல்லதி ஹலகல் அஸ்வாஜ் குல்லஹா. அல்லாஹ் தூய்மையானவன். எப்படிப்பட்ட அல்லாஹ்? அல்லாஹ் தூய்மையானவன். நாம் எல்லோரும் சொல்கிறோம் அல்லாஹ் தூய்மையானவன், சொல்லுங்க சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன். இந்த தூய்மையான அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை அவனே வர்ணிக்கும் போது சொல்கிறான், அல்லாஹ் அவன் படைத்த படைப்பிடங்களை ஜோடிகளாக படைத்திருக்கிறான். அவனுடைய படைப்பிடங்களை அல்லாஹ் ஜோடிகளாக படைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ் தூய்மையானவன் என்பதை சூரா யாசின் ஊடாக நமக்கு கற்றுத் தருகிறான். கண்ணியமான சகோதரர்களை, அல்லாஹ் விண்ணடியார்களே, எல்லா படைப்பிடங்களையும் அல்லாஹ் ஜோடிகளாக படைத்திருக்கும் போது மனித இனத்தை, மனிதர்களாகிய எம்மையும் அல்லாஹ் ஜோடிகளாக படைத்திருக்கிறான். மிருக இனத்தை ஜோடியாக படைத்ததைப் போன்று, பறவை இனத்தை ஜோடிகளாக படைத்ததைப் போன்று, தாவரங்களை ஜோடிகளாக படைத்ததைப் போன்று, கனிவஸ்துகளை ஜோடிகளாக படைத்ததை போன்று மனிதர்களையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது வஹலக்னாகும் அஸ்வாஜா, வஹலக்னாகும் அஸ்வாஜா, மனிதர்களையும் நாம் ஜோடிகளாக படைத்திருக்கிறோம், உங்களை நாங்கள் ஜோடிகளாக ஆக்கியிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆன் அல்லாஹ் மனிதனை நாம் ஜோடிகளாக படைத்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு ஆணையும் பெண்ணையும் அல்லாஹ் படைத்துட்டு ஆணுக்கு ஜோடியாக பெண்ணையும், பெண்ணுக்கு ஜோடியாக ஆணையும் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். ஆனால் இந்த மனிதர்களுக்கு ஜோடியாக வேறொரு இனத்தில இருந்து அல்லாஹ் ஜோடியை தெரிவு செய்யவில்லை. உதாரணமாக மனிதர்களுக்கு ஆணுக்கு ஜோடியாக மிருக இனத்திலிருந்து, பெண்ணுக்கு ஜோடியாக அதாவது பறவை இனத்திலிருந்து, இந்த மனிதர்களுக்கு வேறுபாடான ஜோடிகளை இன்னொரு இனத்திலிருந்து அல்லாஹ் ஆக்கல்ல. وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا. இந்த மனிதர்களுக்கு ஜோடிகளை, இந்த மனிதர்களுக்கு பார்ட்னரை அல்லாஹ் மனிதரில் இருந்தே தெரிவு செய்திருக்கிறான், உங்களில் இருந்து ஆக்கியிருக்கிறான். சுபஹானல்லாஹ், மனிதருக்கு அல்லாஹ் ஜோடியை மனிதரில் இருந்தே ஆக்கியிருக்கிறான். ஆனால் இந்த விஞ்ஞான உலகம், ஆச்சரியமான உலகம், பயங்கரமான இந்த உலகத்தில் இன்றைக்கு மனிதன் ஆச்சரியமாக இருக்குது. எந்த ஒரு மிருகமும், எந்த ஒரு இனமும், உதாரணமாக மிருகங்களை எடுத்தால் எந்த ஒரு மிருகமும் இன்னொரு மிருக இனத்துடைய தொடர்பை வைத்துக் கொள்வது கிடையாது. உதாரணமாக மீனை எடுத்தால் சிங்கத்தோட தொடர்பை வைத்துக் கொள்வது கிடையாது, சிங்கத்தை எடுத்தால் பறவையோட தொடர்பை வைத்துக் கொள்வது கிடையாது. ஆனால் அல்லாஹ் மன்னிக்கோனும், கேவலமான மனிதன் இன்றைக்கு தன்னுடைய ஜோடியை வேறு விதமாக தேடிக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக நாம் பத்திரிகைகள் மூலமாக, வானொலிகள் மூலமாக, தொலைக்காட்சிகள் மூலமாக, இணையதளங்கள் ஊடாக நாம் ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுகின்ற பயங்கரமான செய்திகள். உதாரணமாக இன்றைக்கு ஆண் இன்றைக்கு தனக்குரிய ஜோடியை ஆணாக தெரிவு செய்கிறான், ஆண் தனக்குரிய பார்ட்னரை, ஒரு ஆணை தெரிவு செய்கிறான், ஓரின சேர்க்கையில் ஈடுபடுகிறான். ஒரு பெண்ணை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு கே என்ற மிக பயங்கரமான மோசமான பாவங்கள் இன்றைக்கு எல்லா இடங்களிலும், இன்றைக்கு பல்கலைக்கழகங்கள், அதே மாதிரி உலகளாவிய ரீதியில் பல இடங்களில் இந்த பாவத்தை சரிக்காணக்கூடிய நிறைய பெண்களை நாம் பார்க்கிறோம். எங்களுக்கு ஆணுடைய தொடர்பு தேவையில்லை, நாங்கள் எங்களுக்கு எங்களுடைய ஜோடியாக பெண்ணை ஆக்கிக் கொள்கிறோம் என்ற இந்த ஓரின சேர்க்கையில் இன்றைக்கு ஆண்களும் பெண்களும் தன்னை இந்த பாவத்தில் ஈடுபடுத்திக் கொள்வதை காண்கிறோம். அதைவிட ஆச்சரியம், இன்றைக்கு ஆண்களையும் பெண்களையும் பார்த்தால் தனக்குரிய ஜோடியை இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளில், யூரோப் கண்ட்ரிகளில் இன்றைக்கு சுபஹானல்லாஹ், ஒரு ஆண் தன்னுடைய ஜோடாக, ஒரு பெண் தன்னுடைய ஜோடியாக நாயை தெரிவு செய்கிறாள், ஒரு பன்றியை தெரிவு செய்கிறாள். இன்னும் சில இடங்களில், இந்தியா போன்ற நாடுகளில் நாங்கள் அண்மையில் கேள்விப்பட்டிருப்போம், மும்பை போன்ற இடங்களில் ஒரு பெண் ஒரு கழுதியை திருமணம் செய்கிறாள், தனக்குரிய ஜோடியாக கழுதியை தெரிவு செய்கிறாள். இன்னும் சில இடங்களில் சிலர்கள் தனக்குரிய ஜோடியாக மாடை பசுவை தெரிவு செய்வதை பார்க்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அதைவிட ஆச்சரியம், இன்னும் சிலர்கள் இன்றைக்கு ஒரு சகோதரரை நாங்கள் அதாவது 6-7 மாதங்களுக்கு முன்னால் பத்திரிகையில் படித்த ஒரு சம்பவம், ஒரு ஆண் தன்னுடைய கையில் இருக்கின்ற மொபைல் போன் ஐபோனை தனக்குரிய ஜோடியாக ஆக்கிக் கொள்கிறார். கண்ணியமான சகோதரர், கேவலமான செயற்களை செய்வதை நாம் பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், உங்களுக்குரிய ஜோடி ஒரு ஆணுக்கு ஜோடியாக பெண்ணையும் பெண்ணுக்கு ஜோடியாக அல்ல ஆடையும் ஆக்கிருக்கும் பொழுது வேறு இனங்கள் எப்பொழுதும் தனக்குரிய ஜோடி வேறொரு ஜோடியை தெரிவு செய்வது கிடையாது. ஆனால் மனிதன் மாத்திரமே தனக்குரிய ஜோடியை வேறொரு இனத்தின் மூலமாக தேடிக்கொள்வதை பார்க்கிறோம். அல்லாஹ் வேறு எந்த படைப்பினங்களுக்கும் பகுத்தறிவை கொடுத்தது கிடையாது. மனிதர்களாகிய எமக்கு அல்லாஹ் பகுத்தறிவை தந்திருக்கிறான். எதற்காக தந்திருக்கிறான்? நல்லதை சிந்திப்பதற்காக, நேரான பாதையில் செல்வதற்காக, நல்லது கெட்டது என்பதை விளங்கிக் கொள்வதற்காக அல்லாஹ் நமக்கு இப்படியான அதாவது அல்லாஹ் நமக்கு பகுத்தறிவை தந்திருக்கிறான். கண்ணியமான சங்கியான அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் நல்லடியார்களே, நான் என்ன சொல்ல வரப்போறேன் என்று சொன்னால், இன்னைக்கு நாம உலகளாவிய ரீதியில் நிறைய உறவுகளை பத்தி பேசுகிறோம். இன்னைக்கு சாதாரணமாக ஒரு குடும்பத்தை எடுத்தால், அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனை எடுத்தால் கூட நிறைய உறவுகளை பற்றி பேசுவதை நாம் காண்கிறோம். உதாரணமாக உம்மா வாப்பா, தாய் தந்தை, அதே போன்று அப்பா உம்மம்மா, சாச்சா சாச்சி, மாமி மாமா, பெரியம்மா பெரியப்பா, அதே போன்று சகோதரர்கள் சகோதரிகள், அதே போன்று கணவன் மனைவி, இப்படி ஏராளமான உறவுகள், மச்சான் மைனி என்று சொல்லி நிறைய உறவுகளை சொல்கிறோம். கண்ணியமான சகோதரர்களை, அல்லாஹ் நல்லடியார்களே, பொதுவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், இன்னைக்கு குடும்பம் என்பதற்கு வரை விளக்கணும் என்ன, குடும்பம் என்றால் என்ன என்பதை நாம் மறந்துவிட்டோம். பொதுவாக நீங்க இந்த குடும்பம் என்பதற்கு, ஃபேமிலி என்பதற்கு ஆங்கிலத்தில், அதே போன்று அரபியில் உஸ்ரா அகில் ஆயிலா என்று சொல்வார்கள். இந்த இந்த வேர்டுக்கு, இந்த வார்த்தைக்கு, இந்த சொல்லுக்கு நீங்கள் கருத்தை பார்த்தால், வெறுமனே கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு மாத்திரம் குடும்பம் என்று சொல்வது கிடையாது. வெறுமனே கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு மாத்திரம் குடும்பம் என்று சொல்வது கிடையாது. நான் முன்னே சொன்னதை போன்றே இந்த எல்லா உறவினர்களையும் இணைத்துத்தான் சொல்லப்படுகின்ற வார்த்தை குடும்பம், சொல்லப்படுகின்ற வார்த்தை குடும்பம். கணவன் மனைவி பிள்ளைகள் மாத்திரமல்ல, குடும்பம், உம்மா வாப்பா, அதே போன்று நமது உறவினர்கள், நெருங்கிய உறவினர்கள் அனைத்தையும் இணைத்து சொல்லப்படக்கூடிய வார்த்தை தான் குடும்பம், ஃபேமிலி, அதே போன்று ஆயிலா உஸ்ரா என்று இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, இந்த உறவுகள் சாதாரணமாக குடும்ப அதாவது குடும்பம் என்பது இந்த அனைத்தையும் இணைத்தது தான், அனைவரையும் இணைத்துக் கொண்டது தான் குடும்பம். ஆனால் குடும்பத்தில் உள்ள வகைகள் தான் உம்மா வாப்பா என்ற உறவு, அதே மாதிரி கணவன் மனைவி என்ற அதாவது உறவு, அதே போன்று தனி குடும்பம் கூட்டு குடும்பம் என்று சொல்வோம், நெருங்கிய குடும்பம் தூரத்து குடும்பம் என்று சொல்வோம். இது குடும்பத்துடைய வகைகள், அக்சாமுகள் தான். அதாவது பெற்றோர்களும் பிள்ளைகளும் கணவனும் மனைவியும் சகோதரர்களும் சகோதரிகளும், ஆனால் இது அனைத்தையும் இணைத்தது தான் குடும்பம். ஆனால் இந்த குடும்பத்தில் மிக முக்கியமான விடயத்தை தான் நாம் இந்த நேரலின் ஊடாக தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். பெற்றோர்கள் என்ற உறவை பற்றி நாம் பார்க்கவில்லை, சகோதர சகோதரிகள் என்ற உறவை பற்றி இங்கே பார்க்கவில்லை, அதே போன்று ஏனைய உறவினர்களுடைய தொடர்பை பற்றி இந்த இடத்தில் நாம் முதாக்கரா செய்ய வரவில்லை. இந்த இடத்தில் நாம் பார்க்க போறது எதை என்று சொன்னால், கணவன் மனைவி என்ற உறவு, கணவன் மனைவி என்ற குடும்ப உறவை பற்றி, கணவன் மனைவியை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் என்ன சொல்கிறது. இது சம்பந்தமாக நாங்கள் ஒரு முதாக்கரா, நமக்கு மத்தியில் ஒரு விழிப்புணர்வை, நமக்கு மத்தியில் ஒரு படிப்பினையை உண்டாக்கிக் கொள்ளலாம் என்று நான் எண்ணுகிறேன். கண்ணியமான சங்கியான அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொன்ன ஹதீஸ் யாபகத்துக்கு வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உடலில் ஒரு சதைப்பிண்டம் இருக்கிறது, அந்த சதைப்பிண்டம் சீராகினால் உடலுடைய ஏனைய எல்லா பகுதிகளும் சீராகிவிடும். அந்த சதைப்பிண்டம் சீர்கெட்டு போய்விடும் என்று சொன்னால் உடலில் உள்ள ஏனைய பகுதிகள் சீர்கெட்டு போய்விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதாவது அலா அறிந்து கொள்ளுங்கள், அந்த சதைப்பிண்டம் தான் கல், உள்ளம். உள்ளம் சீராகினால் மனிதனுடைய ஏனைய உறுப்புகள் கண், மூக்கு, நாவு, காது, செவி, இந்த எல்லா உறுப்புகளும் சீராகிடும். இந்த மனிதனுடைய உள்ளம் கெட்டு போனால் மனிதனுடைய எல்லா உறுப்புகளிலிருந்தும் வெளியாகக்கூடிய செயற்பாடுகள் மோசமாக இருக்கும். இதே போன்றுதான் கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மிக கவனமாக கேளுங்கள். கணவன் மனைவி என்ற உறவு சீராகினால், அதாவது இந்த உறவோட சம்பந்தப்பட்ட எல்லா உறவும் சீராகும். இன்று கணவனாக உள்ளவர், அதாவது கணவன் மனைவி என்ற இந்த அந்தஸ்தில் உள்ளவர் ஒரு 10 மாதங்கள் அல்லது சில வருடங்கள் போகும் போது வாப்பவாக மாறுவாரு. இந்த வாப்பவாக உள்ளவர் அப்பவாக மாறுவாரு. இந்த அப்பவாக உள்ளவர் அதே போன்று வாப்பவாக உள்ளவர் மாமாவாக மாறுவாரு. இப்படி இந்த பெயர்கள், உறவுடைய பெயர்கள் மாறிக்கொண்டே போகும். ஒரு தனி மனிதனாக உள்ளவருக்கு வாப்பா என்ற அந்தஸ் அதே போன்று அப்பா என்ற அந்தஸ், மாமா என்ற அந்தஸ், பெரியப்பா என்ற அந்தஸ், அதே போன்று சாச்சா என்ற அந்தஸ், இது மனிதனுடைய உறவுகள் பெயர்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு மனிதன் கணவன் மனைவி என்ற இந்த உறவு சீராகினால் இந்த பெயர்கள் மாறும் போது எல்லா உறவுகளும் சீராக அமையும். ஆனால் இந்த கணவன் மனைவி என்ற உறவு இந்த ஜோடிகளுக்கு மத்தியில் ஒரு ஒரு நல்ல நிலைமை உருவாகவில்லை என்று சொன்னால் இதற்கு இதன் மூலமாக உருவாகக்கூடிய அனைத்துமே சீர்கட்டு போய்விடும் என்பதை நாம் இன்று கண்ணூடாக பார்க்கிறோம். கண்ணியமான சகோதரர்களை அல்லாஹு நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராஇன், ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். அந்த பொறுப்பை பற்றி வல்லாஹி பில்லாஹி நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரணை செய்வான். என்னுடைய பொறுப்பை பற்றி அல்லாஹ் நாளை மறுமையில் நிச்சயமாக கேட்பான். அதே போன்று பார்வையிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுடைய பொறுப்பை பற்றியும் நிச்சயமாக அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரணை செய்வான். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த ஹதீஸுடைய தொடரில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஆண், ஒரு ஆண்மகன் கணவன் தன்னுடைய குடும்பத்தின் மீது பொறுப்புள்ளவர். அந்த பொறுப்பை பற்றி நிச்சயமாக அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரணை செய்வான். கண்ணியமான சகோதரர்களை, பொதுவாக இந்த குடும்பம் குர்ஆன் ஹதீஸுடைய பார்வையில் குடும்பம் என்று பார்க்கும் போது குர்ஆன் அல்லாஹ் இந்த குடும்பத்தை பற்றி சொல்லும் போது வல்லாஹு ஜஅல லகும் மின் அஸ்வாஜிக்கும் பனீன வஹஃபதா, குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் உங்களை ஜோடிகளாக ஆக்கினோம், கணவன் மனைவியாக ஆக்கினோம், அதன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய சந்ததியை நாங்கள் உண்டாக்கினோம், அதே போன்று உங்களுடைய பிச்சலங்கள் பேரம் பேத்தி என்ற இந்த நிலைமையை நாங்கள் உருவாக்கினோம். இந்த குடும்பத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான். இந்த உஸ்ரா ஆயிலாவை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான். அதே மாதிரி யா அய்யுஹன் நாஸ், ஏ மக்களே, பொதுவாக அல்லாஹ் விழிக்கும் போது உம்மிங்களை பார்த்து அல்லாஹ் விழிக்கல்ல, முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் விழிக்கல்ல, பொதுவாக அல்லாஹ் முழு மனித சமூகத்தையும் அவனால் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ், ஏ மக்களே, இன்னா கலக்னாக்கும் மின் தக்கரி வ உன்ஸா, அதாவது ஒரே, அதாவது உங்களை நாங்கள் ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் நாங்கள் உங்களை படைத்தோம், அதற்கு பின்னால் ஒரு சொசைட்டியாக உருவாக்கினது எதற்காக என்று சொன்னால், கபீலாக்களாக மனித பெருக்கமாக உருவாக்கினது எதற்காக என்று சொன்னால், உங்களுக்கு மத்தியில் அறிமுகத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த குடும்ப வாழ்க்கை என்பது, அதாவது வெறுமனே அல்லாஹ் மனிதர்களில் அன்பியாக்கள் ரசூல்மார்களுக்கு இதை தடை செய்து மற்றவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் ஆகுமாக்கல்ல, இந்த குடும்பம் என்பதை அல்லாஹ் எல்லா அன்பியாக்களுக்கும் எல்லா ரசூல்மார்களுக்கும் கொடுத்திருக்கிறான். குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் போது வலக்கது அர்சல்னா ருசுலம் மின் கபலிக வஜஅல்னா லஹும் அஸ்வாஜம் வதுர்ரியா, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ரசூல்மார்கள் அன்பியாக்கள் எல்லாம் குடும்பங்களோட பிள்ளைகளோட வனை மக்களோட வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாம் குடும்பத்தை கொடுத்தோம், அவர்களுக்கும் பிள்ளைகளை கொடுத்தோம், அவர்களுக்கும் ஃபேமிலி லைஃபை நாங்கள் கொடுத்தோம் என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நன்னடியார்களே, குர்ஆனில் நாங்கள் பார்க்கும் போது பல வகையான உறவுகளை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் மனிதர்களுடைய உறவுகளில் பல வகையான உறவுகளை பற்றி சொல்லியிருக்கிறார். உதாரணமாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அவர்களுடைய தாயை பற்றியும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். குர்ஆன்ல அல்லாஹ் நாங்கள் சூரா கசஸை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த சூரா கசஸ்ல அல்லாஹ் ஹஜ்ரத் மூசாவை பற்றியும் அவர்களுடைய தாயை பற்றியும் அவர்களுடைய சகோதரியை பற்றியும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அதே போன்று சூரா பாஹாவை எடுத்துக்கொண்டால், சூரா ஆராஃபை எடுத்துக்கொண்டால், இந்த சூராவில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய சகோதரர், இந்த சகோதரர் என்ற உறவை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி கண்ணியமான சகோதரர்களை அல்லாஹ் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்தால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அவர்களுடைய பிள்ளைகளை பற்றியும் அல்லாஹ் சூரா மாயிதாவில் சொல்லியிருக்கிறார். குர்ஆனை எடுத்தால் லாய் ஹிபுல்லா என்ற ஆறாவது ஜுசூல ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அவர்களுடைய குழந்தைகளை பற்றியும் அவர்களுக்கு மத்தியில் நடந்து கொண்ட சில சம்பாஷணை சம்பவங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல அந்த உறவுகளுக்கு மத்தியில் நடந்த சில சம்பவங்களை சொல்லியிருக்கிறார். அதே போன்று சூரா யூசுஃபை எடுத்தால் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் ஏற்பட்ட குரோதம் வைரம், அதே போன்று அந்த குழந்தைகளுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனைகளை பற்றி அல்லாஹ் சூரா யூசுஃபில் ஹஜ்ரத் யாகூப் அவர்களுடைய பிள்ளைகள் அந்த வாப்பா பிள்ளை என்ற உறவை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். அதே போன்று ஒரு வாப்பா சிறிய வயதில் அதாவது ஒரு வாப்பா தன்னுடைய குழந்தையை ஈன்றெடுத்து சிறு பிராயத்திலிருந்து வளர்க்கும் பொழுது எப்படி நடந்து கொள்ளணும், குழந்தை பருவத்தில் ஒரு வாப்பக்கும் ஒரு மகனுக்கும் இருக்கின்ற தொடர்பை பற்றியும் அல்லாஹ் சூரா லுக்மான்ல பேசுகிறார். சூரா லுக்மான்ல லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குழந்தை, தன்னுடைய மகன் சிறு வயதில் இருக்கும் போதே வாப்பா செய்த நசீகத்துகளை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி பல வகையான உறவுகளை பற்றி, உதாரணமாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மாமாக்கும் மருமகனுக்கும் உள்ள தொடர்பை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறார். இப்படி ஏராளமான உறவுகளை பற்றி, தொடர்புகளை பற்றி குர்ஆன் அல்லாஹ் பேசியிருக்கிறார். ஆனால் இந்த எல்லா வகையான உறவுகளிலும் மிக முக்கியமான ஒரு உறவு தான் கணவன் மனைவி என்ற உறவு. இந்த கணவன் மனைவி என்ற உறவு இந்த இரு சாராருக்கு மத்தியில் ஒரு அன்பு, ஒரு நேசம், ஒரு பாசம் உருவாகினாலே ஒழிய நல்லொரு சந்ததியை உருவாக்க முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் நல்லொரு சந்ததியை உருவாக்க முடியாது. அதற்கு இரண்டு பேருடைய பங்களிப்பும் தேவை. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னைக்கு நிறைய திருமணங்கள் மிக அவசரமாக நடப்பதை போன்று, மிக அவசரமாக நிறைய திருமணங்கள் எடுத்தால் நூற்றுக்கு சாதாரணமாக ஒரு மாதத்துக்கு நடக்கின்ற திருமணத்தில் 150% திருமணங்கள், ஒரு வருடத்தில் நடக்கின்ற 150% திருமணங்கள் தலாக்கிலையும் டிவோர்ஸ்லையும் போய் முடிகிறது. என்ன காரணம்? இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் இரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க, கவலையோட பேசுறாங்க. என்ன மகனுக்கு நான் திருமணம் செய்து கொடுத்த ஒரு வருடம், என் மகனுக்கு திருமணம் செய்து கொடுத்து ஒரு வாரம், ஒரு நாள், சில மனுத்தியானங்களிலே குடும்ப வாழ்க்கை சீர்கெட்டு போகிறது. என்ன காரணம்? இன்னைக்கு கணவன் மனைவி என்ற உறவில் ஒரு இன்பம் கிடையாது. இதற்கு என்ன காரணம் என்று நாம் பார்க்கும் பொழுது கண்ணியமான சகோதரர்களை அல்லாஹ் தெளிவாக விளங்கிக்கோங்க. குர்ஆன் ஹதீஸ் சொல்றதை போன்று குடும்ப வாழ்க்கையை நாம் அமைக்கவில்லை. இரண்டாவது, குர்ஆன் ஹதீஸ் சொல்வதை போன்று குடும்ப வாழ்க்கையை நாங்கள் வாழவில்லை. ரெண்டு காரணம், குர்ஆன் ஹதீஸ் சொல்வதை போன்று குடும்ப வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ளவில்லை. அதே போன்று குர்ஆன் ஹதீஸ் சொல்வதை போன்று எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நாங்கள் வாழவில்லை. அதனால் தான் இன்றைக்கு குடும்ப வாழ்க்கை, இன்றைக்கு ஃபேமிலி லைஃப், இந்த கணவன் மனைவி என்ற குடும்பம் இன்றைக்கு சீர்கெட்டு போவதை நாம் பார்க்கிறோம். கண்ணியமான சங்கர அன்பான சகோதரர்களை அல்லாஹ் நல்லடியார்களே, பொதுவாக நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு மகன் ஏன மகள் ஒரு பாடத்துல வீக்காக இருந்தால், கொமர்ஸ்ல வீக்காக இருந்தால், அல்லது சயின்ஸ்ல வீக்காக இருந்தால், அல்லது ஏதாவது ஒரு பாடத்துல ஏன மகன் மகள் வீக்காக இருந்தால், அவர்களை நாங்கள் இன்னும் அதாவது அவர்களை அவர்கள் ஒரு முயற்சி செய்வதற்காக அதாவது முன்னெடுத்து செல்வதற்காக வேண்டி நாங்கள் பல முயற்சிகளை செய்கிறோம். உதாரணமாக இந்த மகன் எந்த துறையில வீக்காக இருக்கிறார்களோ அந்த துறை சார்ந்த ஒரு ஆசிரியரை தெரிவு செய்து அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்பிக்கிறோம். ஏன் மகன் மேக்ஸ்ல வீக், ஏந்த மகன் சயின்ஸ்ல வீக், ஏந்த மகன் காமர்ஸ்ல வீக், அதனால ஏந்த மகன் இதுல முன்னுக்கு வரணும் என்பதற்காக அது சம்பந்தமாக துறை சார்ந்த ஒரு ஆசிரியரை, அது சம்பந்தமாக நல்ல தேர்ச்சி பெற்ற ஒரு ஆசிரியரை தெரிவு செய்து நாங்கள் வீட்டில் எங்களோட மகனுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் நடத்துறோம். பொதுவாக எல்லா இடங்களிலும் நடக்கக்கூடியது. ஆனால் கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் நல்லடியார்களே, குடும்ப வாழ்க்கையை படித்து கொடுப்பதற்கு ஏன மகள் குடும்ப வாழ்க்கையில வீக், ஏன மகன் குடும்ப வாழ்க்கையில வீக். இன்றைக்கு நிறைய மக்கள் விஞ்ஞான அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வியாபார ரீதியாக பாஸ் ஆகின பல மக்கள் இன்றைக்கு, அதே போன்று படிப்பு விடயத்தில் பாஸ் ஆகின நிறைய மக்கள் இன்றைக்கு உலக விடயத்தில் எல்லா வகையான துறைகளிலும் அதாவது பாஸ் ஆகின மக்கள் இன்றைக்கு அதாவது குடும்ப வாழ்க்கை என்று வரும்போது இன்றைக்கு 150% மக்கள் ஃபெயிலியர். இன்றைக்கு அநேகமானவர்கள் இன்றைக்கு அதுல தோல்வி கண்டிருக்கிறாங்க. குடும்ப ஃபேமிலி லைஃப்ல வெற்றி கண்டவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களே மாத்திரம். என்ன காரணம்? கண்ணியமான சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கையில தோல்வி என்று சொன்னால் இதற்கு யாரு காரணம்? குடும்ப வாழ்க்கையில மகனும் மகளும் தோல்வி காண்றாங்க என்று சொன்னால் அதை படித்து கொடுப்பதற்காக ஒரு ஆசிரியரை தெரிவு செய்ய முடியாது. அப்ப குடும்ப வாழ்க்கையில மகனுக்கும் மகளுக்கும் தோல்வி என்று சொன்னால் இதற்கு யாரு காரணம்? இந்த குடும்ப வாழ்க்கையை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள். மகனுக்கும் மகளுக்கும் குடும்ப வாழ்க்கையை படித்துக் கொடுக்கக்கூடியது யாரு? அவர்களுடைய ஆசிரியர்கள் யாரு? உம்மவாப்பா. உம்மவாப்பாக்கு மத்தியிலே இந்த கற்பித்தல் அவர்களுடைய வாழ்வில் சரியான ஒரு நடைமுறை இல்லை என்று சொன்னால் வளரக்கூடிய குழந்தைகளும் நிச்சயமாக சீர்கெட்டு போய் விடுவார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நிறைய குழந்தைகளை பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய குழந்தைகள் உள ரீதியாக மனரீதியாக பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி நிறைய குழந்தைகள் போதை வஸ்து கடுமையாகிறாங்க. ஏன்? அதுல இன்பம் காண்றாங்க. இன்னைக்கு டிரக்ஸ்ல இன்பம் காண்றாங்க. போதை வஸ்துகள் தான் எங்களுடைய வாழ்க்கை என்று தெரிவு செய்யறாங்க. அதே போன்று இன்னும் சிலர்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல பாதையில தெரிவு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்னைக்கு கெட்ட அமைப்புகளோட, தீவிரவாத அமைப்புகளோட, மோசமான அமைப்புகளோட தொடர்பை ஏற்படுத்திக் கொள்றாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எதற்காக இந்த குழந்தைகள் இப்படியான பாவ செயல்களை செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஆறுதலை அன்பை பாசத்தை எதிர்பார்க்கிறாங்க. ஏன் வீட்டுல கணவன் மனைவிக்கு மத்தியில உம்மா வாப்பாக்கு மத்தியில இந்த ஃபேமிலி குடும்பத்துல அதாவது சந்தோஷம் கிடையாது? அதாவது இந்த குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு மத்தியில எப்பொழுதுமே பிரச்சனைகள் சிக்கல்கள். அதனால இந்த குழந்தைகள் தன்னுடைய வாழ்க்கைக்காக வாழ்க்கையில ஒரு அன்பை ஆறுதலை அதாவது அமைதியை ஆறுதலை எதிர்பார்க்கிறாங்க. சிலர்கள் அதனால போதை வஸ்து கடுமையாகிறாங்க. இன்னும் சிலர்கள் இவர்களுடைய பிராண்டை வாஷ் பண்ணி என்ன செய்யறாங்க, கெட்ட தீவிரவாத அமைப்புகளோட இணைத்துக் கொள்றாங்க. என்ன காரணம் இது? இது நாம் சாதாரணமாக நினைத்துவிடக் கூடாது. ஏன் இந்த குழந்தைகள் தவறான பாதைக்கு போறாங்க என்றால் இதற்கு அடிப்படையான காரணம் பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறு. இந்த கணவன் மனைவி என்ற உறவில் ஏற்படக்கூடிய விரிசலின் காரணமாக குழந்தைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று நிறைய பலாக், நிறைய பிரச்சனைகள், நிறைய சிக்கல்கள் உருவாகுவதற்கு அடிப்படை காரணம் என்னென்று அலசி ஆராய்ந்து பார்த்தால் கணவன் மனைவி அதாவது கணவன் மனைவியுடைய உணர்வை மதிப்பது கிடையாது, மனைவி கணவனுடைய உணர்வை மதிப்பது கிடையாது, கணவன் மனைவியோட விட்டுக் கொடுத்து போவது கிடையாது. நான் ஆண் மகன், என்னால தான் எல்லாமே செய்ய முடியும் என்ற திமிரு ஆணுக்கு. ஆனா மனைவி, நான் ஒரு பெண், உங்களோட பேச்சு நான் கேட்பதா? எனக்கு உங்களோட விட்டுக் கொடுத்து போக முடியாது. என் வாப்பையார், என் உண்மையார் என்று சொல்லி சில பெண்கள் பிடிவாதமாக இருக்கிறாங்க. விட்டுக் கொடுத்து போவது கிடையாது குடும்ப வாழ்க்கையில. அதே மாதிரி கணவன் மனைவி மீது அன்பு செலுத்துவது கிடையாது, மனைவி கணவனின் மீது அன்பு செலுத்துவது கிடையாது. நான் அடிக்கடி சொல்வது வெறுமனே குடும்ப வாழ்க்கை ஃபேமிலி லைஃப் என்று சொல்வது இச்சைக்காக மாத்திரம் செய்யப்படக்கூடிய ஒன்றல்ல. நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இந்த குடும்ப வாழ்க்கையில் எல்லாருமே ஃபெயிலியர் ஆகுவதற்கு அடிப்படை காரணம், நாங்கள் வியாபாரத்தை படிக்கிறோம். இன்னைக்கு வியாபாரத்தை படிக்கிறோம், இன்னைக்கு ஒரு பிசினஸ் எப்படி செய்யணும் என்பதற்காக பல முயற்சிகளை செய்கிறோம். எல்லா துறைகளையும் படிக்கக்கூடிய நாம், எங்களுக்கு டிரைவிங் தெரியா, அதற்காக டிரைவிங்கை பழகிறோம். இப்படி எல்லா துறைகளிலும் நாங்கள் படிக்கும் பொழுது நான் மிக வினயமாக வினயமாக உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன், யாருமே குடும்ப வாழ்க்கையை ஃபேமிலி லைஃப் படிப்பது கிடையாது. குடும்ப வாழ்க்கை ஃபேமிலி லைஃப் எப்படி வாழணும், மனைவியுடைய கடமை என்ன, கணவனுடைய கடமை என்ன, இரண்டு பேருக்கு மத்தியில் பிரச்சனை வந்தால் எப்படி விட்டு கொடுத்து போக வேண்டும், எப்படி கணவன் மனைவியுடைய உணர்வை மதிக்க வேண்டும், மனைவி கணவனுடைய உணர்வை எப்படி மதிக்க வேண்டும், இப்படி இந்த விடயங்களை நாம் யாரும் படிப்பதும் கிடையாது, அதாவது படிப்பதற்கு முயற்சி செய்வதும் கிடையாது. இப்ப கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வர்களே, மிக தெளிவாக நீங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு தீய சமுதாயம், ஒரு கெட்ட சமூகம் உருவாகுவதற்கு அடிப்படை காரணம், அதாவது கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில இந்த ஆரம்ப வாழ்க்கையில சரியான ஒரு வழிகாட்டல் காட்டப்படவில்லை என்று சொன்னால், இரண்டு பேரும் தனக்கு மத்தியில் விட்டு கொடுத்து வாழவில்லை என்று சொன்னால், உதாரணமாக ஒரு கணவன் மனைவி தனக்கு மத்தியில் விட்டு கொடுத்து உணர்வுகளை மதிக்காமல் நானா நீயா என்று வாழ்ந்தால், இது குழந்தைக்கு மட்டும் பாதிப்புண்டாக்காது, இந்த குழந்தை மூலமாக சமூகத்துக்கும் சொசைட்டிக்கும் பாதிப்பு உண்டாகும். நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா, நிறைய குழந்தைகள் இந்த நாட்டில் உலகளாவிய ரீதியில் பெரும் அதாவது மோசமான செயற்கள் செய்தவர்களை விசாரிக்கும் பொழுது என்ன சொல்றாங்க, எங்களோட உம்மவாப்பக்கு மத்தியில பிரச்சனை, எனக்கு ஆறுதல் கிடைக்கல, இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு இப்படி ஒருவரை சந்தித்தேன், அவர் மூலமாக நான் ஆறுதலை பெற்றேன், அவர் மூலமாகத்தான் இந்த தீய செயற்களை நான் செய்ய பழகினேன் என்று நிறைய குழந்தைகள் பேசக்கூடிய இப்படி சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் அன்றாடம் கேள்விப்படுகிறோம். இப்ப கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த கணவன் மனைவி என்ற உறவு மிக முக்கியமான உறவு, மிக இனிப்பான ஒரு உறவு, அதாவது தேனை விடவும் இன்பமான ஒரு உறவு. ஆனால் இதை நாங்கள் புரிந்து கொள்ளாமல், இந்த உறவை பற்றி படிக்காமல், இந்த உறவுடைய யதார்த்தத்தை பற்றி நாங்கள் விளங்கிக் கொள்ளாமல், ஒருபோதும் நாங்கள் இந்த உறவின் மூலமாக சந்தோஷத்தை அடைய முடியாது. கண்ணியமான சங்கான சகோதரர்களே, உதாரணத்துக்கு ரெண்டு சம்பவங்களை சொல்கிறேன். ஹஜ்ரத் நூ அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் ஈமானற்றவராக மரணிக்கிறார். இது அல்லாஹ் சூரா யூனுஸ்ல சொல்லக்கூடிய ஒரு சம்பவம். ஹஜ்ரத் நூ அலைஹிஸ்ஸலாம் மவனை, தன்னுடைய பிள்ளையை நலவின் பக்கம், ஹிதாயத்தின் பக்கம் அழைக்கும் போது மவன் சொன்னாரு, எனக்கு வாப்பா உங்களுடைய கப்பல்ல ஏற முடியாது, யா குணை இருக்கம்மானா, என் மகனே கப்பல்ல ஏறிக்கோங்கோ என்று சொன்ன நேரத்தில் மகன் சொன்னாரு, என்னால ஏற முடியாது, கால சஹாவி இலா ஜபலி யஸ்முனி மினல் மா, இந்த வெள்ளத்திலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக நான் மலையின் மீறி ஏறி என்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வேன். கடைசியின் மகன் அந்த வெள்ளப்பெருக்கில் சிக்கி மரணித்த சம்பவம் குர்ஆன் நமக்கு சொல்கிறது. மகனுடைய நிலைமை இப்படி மாறுவதற்கு யாரு காரணம்? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, தாயிடத்துல ஈமான் இல்ல, அந்த ஈமான் இல்லாத தாக்கம் யாருக்கு உண்டாகிச்சு, அந்த தாக்கத்தினால் யார் பாதிக்கப்பட்டது, மனைவி மாத்திரமல்ல, அந்த உம்மா இடத்துல தீன் இல்லாத காரணத்தினால பிள்ளையும் ஒரு வழிக்கட்டில் மரணிப்பதற்கு, தவறான சிந்தனையில் மரணிப்பதற்கு காரணமாக அமைந்ததை குர்ஆனின் மூலமாக நாம் பார்க்கலாம். அதே மாதிரி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது மகனிடத்துல சொல்றாங்க, மகன் என்னுடைய கனவுல உங்களை அறுப்பதை போன்று கனவு கண்டேன், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? மகன் என்ன சொன்னாரு, மகன போட்ல ஏறும் சொல்லும் போது மகன் சொன்னாரு முடியாது. ஆனா அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை பார்த்து அறுப்பதை போன்று கனவு கண்டேன், என்ன செய்வது மகன் என்று கேட்ட நேரத்தில் மகனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, யா அபத், என்னுடைய அருமை தந்தையே, இஃப் அல் மா துமர், நீங்க செய்யுங்க, நீ கனவு கண்டதை போன்று என்னை அறுத்து விடுங்கள். இந்த வார்த்தை பிள்ளையுடைய வாயிலிருந்து வெளியாகுவதற்கு யார் காரணம்? ஹாஜர் அம்மையார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, நாம் எல்லோரும் ஹஜ் செய்வதற்கு ஆசைப்படுகிறோம். ஹஜ்ஜிக்காக பணங்களை சேகரிக்கிறோம். அல்லாஹ் எல்லோருக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தௌஃபிக் செய்வானாக. அல்லாஹ் எல்லோருக்கும் ஹஜ்ஜை செய்யக்கூடிய வாய்ப்பை சந்தர்ப்பத்தை தந்தருள் புரிவானாக. கண்ணியமான தாய்மார்களை சகோதரர்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, ஒரு குடும்பம் செய்த தியாகம், ஹதரத் இப்ராஹிம், ஹதரத் ஹாஜர், ஹதரத் இஸ்மாயில், ஹதரத் இப்ராஹிம், ஹதரத் சாரா, ஹதரத் இஸ்ஹாக், இந்த குடும்பம் செய்த தியாகங்களை அல்லாஹ் நமக்கு படிப்பனையாக ஆக்கியிருக்கிறான். அதே மாதிரி ஹதரத் இப்ராஹிம், ஹாஜர், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இந்த குடும்பம் செய்த தியாகத்தை அல்லாஹ் இஸ்லாத்தினுடைய ஐந்தாவது கடமையாக தான் நமக்கு ஆக்கியிருக்கிறான். அவர்கள் சஃபா மர்வாவில் ஓடினார்கள், ஹாஜர் அம்மையார் சஹி செய்தார்கள், அதை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். அல்லாஹ் குர்பான் செய்வதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குர்பான் கொடுத்தார்கள், அதை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களை, ஒரு குடும்பம் செய்த தியாகத்தை அல்லாஹ் நமக்கு விதியாக்கி இருக்கிறான், ஃபர்லாக்கி இருக்கிறான் என்று சொன்னால், ஒரு குடும்பம் ஒரு ஒரு சொசைட்டிக்கு ஒரு கெடுதியை உண்டாக்க முடியும் என்பதை போல, ஒரு குடும்பத்தினால் நல்லொரு சமூகத்தை, நல்லொரு சமுதாயத்தை, நல்லொரு சொசைட்டியை உருவாக்க முடியும் என்பதை குர்ஆனில் இந்த சம்பவத்தினூடாக நாம் விளங்க முடியும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வர்களே, இந்த கணவன் மனைவி என்ற உறவு சாதாரணமான உறவு கிடையாது. குர்ஆன்ல சொல்லப்படக்கூடிய சில உறவுகளை பார்க்கலாம். இந்த கணவன் மனைவி என்று சொல்லப்படக்கூடிய சில உறவுகளை நாங்கள் பார்த்தால், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பயங்கரமான நோயில பீடிக்கப்பட்டாங்க. உறவினர்கள் எல்லோரும் சேர்ந்து அதனால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை தன்னுடைய குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள். அப்படியான கட்டத்தில் கூட மனைவி, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி, தன்னுடைய கணவனை விட்டும் தூரமாகல்ல, தன்னுடைய கணவனை ஒதுக்கல்ல. இன்னைக்கு கணவன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, திடீரென்று லாஸ்ட் ஆகிட்டா, திடீரென்று அவருக்கு ஏதாவது ஏற்பட்டால் மனைவி டிவோர்ஸ் கேட்கிறார், மனைவி டிவோர்ஸ் கேட்கிறார். கணவனுக்கு திடீரென்று ஒரு நோய் ஏற்பட்டால் கணவனை, மனைவி அதாவது மனைவி கணவனுக்கு ஹிதுமத் செய்ய தயார் இல்ல, கணவனுடைய வேலைகளை பார்க்க விருப்பம் இல்ல, கணவனுடைய அன்பை பெற விருப்பம் இல்ல. அதே மாதிரி மனைவி ஏதாவது, மனைவிக்கு ஏதாவது ஏற்பட்டால் கணவன் எதிர்ப்பாக நிற்கிறாரு. கண்ணியமான சகோதரர்களை கொஞ்சம் அதாவது ஆழமாக சிந்தித்துக்கோங்க. சுபஹானல்லாஹ், இந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க 13 வருடம், இன்னொரு ரிவாயத்தின் படி 18 வருடம் அவங்க நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. இந்த 18 வருடமும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து சில நேரங்கள்ல அந்த நோயின் காரணமாக துர்நாற்றம் வீசும். அப்படி இருந்தும் கூட அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி தன்னுடைய கணவனை விட்டும் தூரமாகல்ல. இது உண்மையான அன்பு, கணவனை விட்டும் தூரமாகல்ல, கணவனுடைய ரிதா, கணவனுடைய அன்பை பெறுவதற்காக மனைவி முடியமான அளவுக்கு சுபஹானல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹிதுமத் செய்தார்கள். அதே மாதிரி கண்ணியமான சகோதரர்களே, ஹதரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவிக்கு குழந்தை கிடையாது, மனைவி மரடியாக இருந்தால். இன்றைய காலகட்டத்தில் நான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியை சொன்னதை போன்று, அதே போன்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியோடு எப்படி நடந்து கொண்டார்கள், அந்த மனைவிக்கு குழந்தை கிடையாது. வம்ராதி ஆகிர், தன்னுடைய மனைவி மரடியாக, குழந்தை பாக்கிய மற்றவளாக இருந்தால், ஆனால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் டிவோர்ஸ் செய்யல, தலாக்கு கொடுக்கல, மனைவியை ஒதுக்கல, இரண்டு பேரும் அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார்கள், அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய பிரச்சனையை முன்வைத்தார்கள். அதாவது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், அதாவது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மனைவியுடைய மேல மாத்திரம் பழியை சுமத்தாமல், இந்த குர்ஆனுடைய வசனங்கள் மிக அழகான வசனங்கள், இதை நாங்கள் ஒவ்வொருவரும் எடுத்து படிக்கணும், இதனுடைய கருத்துக்களை நாங்கள் பார்க்க வேண்டும். சுபஹானல்லாஹ், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தன்னின் மீதும் பழியை போட்டுக் கொண்டார்கள். யா அல்லாஹ், எனக்கும் சக்தியை, நானும் சக்தியை இழந்துட்டேன், என்னுடைய முக்களுடைய சக்தியை நான் இழந்திருக்கிறேன், என்னுடைய முடியெல்லாம் பழுத்து எனக்கு குழந்தையா, மனைவியுடைய மேனியில் மாத்திரம் பழியை சுமத்தவில்லை. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் யஹ்யா என்ற குழந்தையை ஹதரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தார். கொடுத்துட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கொடுத்ததுக்குரிய காரணம் என்ன தெரியுமா, இன்னஹும் கானூ யுஸாரிஊன ஃபில் ஹைராத், இந்த கணவன் மனைவி இரண்டு பேருமே நலவான விடயங்களில் ஒருவருக்கொருவர் அதாவது விரைந்து செயற்படக்கூடியவர்களாக, போட்டி போடக்கூடியவர்களாக இருந்தார்கள். கண்ணியமான சங்கையான அன்பான சகோதரர்களே, அல்லாஹு நன்னடியார்களே, மிக அன்பாக வினயமாக நான் சொல்வது என்னன்னு சொன்னால், இன்றைய தலைப்பின் ஊடாக, இன்றைய இந்த 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 நச்சிந்தனை ஊடாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னென்றால், குடும்பம் என்பது வெறுமனே கணவன் மனைவி பிள்ளைகள் மாத்திரம் அல்ல, உறவினர்கள் எல்லோரையும் இணைத்ததைத்தான் குடும்பம் என்று சொல்லப்படுவது. அதே மாதிரி இந்த குடும்பத்துடைய வகைகள்ல உருவாகத்தான் கணவன் மனைவி என்ற உறவு. இந்த குடும்பங்களில் அதாவது குடும்பத்துடைய எல்லா உறவுகளும் சீராக வேண்டும் என்று சொன்னால் முதலாவது கணவன் மனைவி என்ற இந்த இரு சாராருக்கு மத்தியிலும் ஒரு புரிந்துணர்வு, விட்டுக் கொடுப்பு, உணர்வுகளை மதிக்கக்கூடிய தன்மைகள் வரும் என்று சொன்னால்தான் நல்லொரு குடும்பத்தை அல்ல நல்லொரு சமூகத்தை நம்மால் கட்டியெழுப்ப முடியும், நல்லொரு சொசைட்டியை உருவாக்க முடியும். இரண்டு பேர் அதாவது நல்ல விதமாக நடந்து கொண்டால், கணவன் மனைவி இரண்டு பேருக்கு மத்தியில் புரிந்துணர்வோடு அன்போட பாசத்தோடு நடந்து கொண்டால் இரண்டு பேர் ஊடாக நல்லொரு சமூகத்தை நல்லொரு தலைமுறையை உருவாக்க முடியும் என்பதை குர்ஆன் ஹதீஸ் ஊடாக நாம் பார்க்க முடிகின்றது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வு நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு கட்டமாக கணவனுடைய கடமைகள் என்ன, மனைவியுடைய கடமைகள் என்ன, கணவன் மனைவி மனைவி கணவனுடைய உணர்வுகளை எப்படி மதிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி மதித்து காட்டிருக்கிறார்கள், எப்படி விட்டுக் கொடுத்து போக வேண்டும், கணவன் மனைவிக்கு நேரத்தை எப்படி ஒதுக்க வேண்டும், மனைவி கணவனுடைய ஹிதமத்துகளை எவ்வாறு செய்ய வேண்டும், அதே போன்று பிள்ளைகளுடைய வளர்ப்பு, இது ஒவ்வொன்றையும் கட்டம் கட்டமாக இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் இந்த வஹி நெட்வொர்க் ஊடாக நாங்கள் இந்த குர்ஆன் ஹதீஸ் கூறும் குடும்ப வாழ்க்கை, குர்ஆன் ஹதீஸ் ஊடாக நமது குடும்ப அழகான ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொள்ளலாம் என்ற விடயங்களை பார்த்துக் கொள்வோம். வல்ல நாயன் அல்லாஹ் அழகான ஒரு குடும்ப வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பத்தை நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. நம்முடைய பாவங்களை குற்றங்களை யா அல்லாஹ் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளை கொண்டு எங்களுக்கு கண்குளிர்ச்சியை ஏற்படுத்தி விடு. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளை கொண்டு எங்களை சோதித்து விடாதே. எங்களுடைய குழந்தைகளை கொண்டு நல்லொரு சமூகத்தை நல்லொரு சொசைட்டியை உருவாக்குவாயாக. யா அல்லாஹ் யாருக்கு முன்னாலும் எங்களுடைய குடும்பத்தை கேவலப்படுத்திடாதே. யா அல்லாஹ் யாருடைய குறைகளையும் எங்களுடைய பார்வைக்கு காட்டிவிடாதே. எங்களுடைய குறைகளை மற்றவர்களுடைய பார்வைக்கு யா அல்லாஹ் காட்டிவிடாதே. எப்பொழுதும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் யா அல்லாஹ் உன்னால் கடமையாக்கப்பட்ட அனைத்து விதிகளையும் அனைத்து கடமைகளையும் முடியுமான அளவுக்கு வாழ்வில் எடுத்து நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கருள் புரிவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு.
குல்லில் கௌனி வ குல் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
கம் ஃபீக சுரூரன் வ ஸலாமன் வ தமீ